நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி விவசாயி FM 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். பொள்ளாச்சி வானவராயர் வேளாண் கல்லூரி மாணவிகள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு கேளுங்க.
ஹாய் மது, எப்படி இருக்க? மார்க்கெட் ஸ்கூல்ல வந்துருச்சாமே, வாங்கிட்டியா?
இல்ல கவி, இன்னும் வாங்கல. நாளைக்குதான் வாங்கலாம்னு இருக்கேன்.
ஒரு வழியா எக்ஸாம் ரிசல்ட்னு டென்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, மார்க்கும் நல்லபடியா வந்துட்டு, ஜாலிதானா?
இப்பதான் கவி ரொம்ப டென்ஷனா இருக்கு. எந்த கோர்ஸ் எடுக்குதுன்னே தெரியல. பேரண்ட்ஸ் ஒரு கோர்ஸ் சஜஸ்ட் பண்றாங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒரு கோர்ஸ் சஜஸ்ட் பண்றாங்க. ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு.
எனக்கும் கன்ஃபியூஷனா இருக்கு. மனோ ஏதோ அக்ரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. மனோவே வந்துட்டா.
வா மனோ, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். 100 ஆயுசு.
என்ன பத்தியா? என்ன பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க?
நம்ம ஃபியூச்சர் பத்தி தான். அக்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா.
ஆமாமா, நான் அக்ரி தான் படிக்கலான் இருக்கிறேன். அக்ரிக்கு இப்ப செம டிமாண்ட்.
வாவ், நல்ல ஐடியாவே இருக்கே. யாரு உனக்கு இந்த ஐடியா கொடுத்தது?
எங்க ரிலேட்டிவ் ஒருத்தங்க அக்ரி யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்றாங்க, அவங்க தான் எனக்கு அக்ரி பத்தி ஐடியா கொடுத்தாங்க.
உங்க ரிலேட்டிவ் சொன்ன விஷயத்தை எங்களுக்கும் சொல்லு.
நம்ம இந்திய பொருளாதாரத்தோட முதுகெலும்பு அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் படிச்சா நமக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாரு.
இன்ஜினியரிங் மாதிரி அக்ரில நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கா?
பின்ன இன்ஜினியரிங் மாதிரி அக்ரிகல்ச்சரும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். இதுலயும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், பிடெக் அப்படி இப்படின்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
அக்ரி காலேஜ் அதிகமா நான் பார்த்ததே இல்லையா. மொத்தம் எத்தனை காலேஜ் இருக்கு?
14 கவர்மெண்ட் காலேஜஸ், 6 பிரைவேட் காலேஜஸ், அவ்வளோதான் தமிழ்நாட்டிலேயே மொத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சருக்கு தனியாக கவுன்சிலிங் வேற இருக்கு. நான் அந்த கவுன்சிலிங்க்கு இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறேன்.
கவுன்சிலிங்கில் நீ எந்த காலேஜ் செலக்ட் பண்ணலான் இருக்கேன்?
என்னோட கட் ஆஃப் கம்மின்றதால கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காது. அதனால நான் வானவராயர் அக்ரி காலேஜ் எடுக்கலான் இருக்கிறேன்.
வானவராயர் அக்ரி காலேஜா? அது எங்கே இருக்கு?
அது கேரளா பார்டர்ல மணக்கடவுன்ற கிராமத்தில் இருக்கு. அதோட மொத்த ஏரியா 250 ஏக்கர்ஸ்.
ஆமாம், அந்த காலேஜஸில் ஃபெசிலிட்டியெல்லாம் எப்படி?
எல்லா ஃபெசிலிட்டிஸும் சூப்பராக இருக்குது. முக்கியமாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி காலேஜ் காம்பவுண்ட்குள்ளேயே இருக்குது.
மீதி லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம்?
லேப் ஃபெசிலிட்டிஸும் சூப்பராக இருக்குது. ஃபீல்டு ஒர்க் பண்ணுறது கூட எல்லா ஃபீல்டும் நிறைய இருக்குது.
சரி, அந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது?
பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர், அப்புறம் பிஜியில் 4 கோர்ஸ் இருக்குது.
ஆமாம், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னல, அதெல்லாம் எங்கெங்க?
பேங்கிங் செக்டாரில், அதுக்கப்புறம் சீட் கம்பெனிஸில், ஃபெர்டிலைசர் கம்பெனிஸில், அப்படி இப்படின்னு நிறைய பக்கம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அக்ரி படித்தா ஈஸியாக எழுதலாம்.
அந்த காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூலாம் வராங்களா?
லாஸ்ட் இயர் கூட நிறையா கம்பெனிஸ்லேருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கு வந்து நிறையா பேர்த்த செலக்ட் பண்ணிட்டு போனாங்க.
நீ சொல்கிறது பார்த்தா எனக்கும் விஏஏ காலேஜில் சேரலாம்னு இருக்கு.
அது மட்டும் இல்லை, நம்ம விஏஏ லண்டனில் இருக்கிற பிரிட்டில் காலேஜ் கூட டைஅப் வச்சுருக்குறாங்க. சுகுணா பவுல்ட்ரி, சைமா காட்டன் அப்படின்னு பல கம்பெனிஸ் கூடயும் டைஅப் வச்சுருக்குறாங்க. அதனால நம்மளுக்கு வேலை வாய்ப்பு உறுதி.
இப்பதான் நான் ஒரு தெளிவான முடிவு வந்திருக்கேன். நானும் இனிமே அக்ரி தான் எடுக்க போறேன்.
வா மது, உடனே கவுன்சிலிங் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணலாம்.
சரி, நம்ம கவுன்சிலிங்ல மீட் பண்ணலாம். பாய்.
பாய்.
இதோ இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு நாமளும் கேட்போமா?
ஏ கிருபா,
சொல்லு செல்வி.
நேத்து உங்க வீட்டுக்கு லட்டு குடுக்கலான்னு வந்திருந்த, ஆலையே காணோம், எங்க போயிருந்த?
அட, உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம ஊருக்கு 4-5 பிள்ளைங்க வேளாண்மை கல்லூரி நிலவரத்திலிருந்து வந்து தேனீ வளர்க்கறது எப்படின்னு சொல்லி முகாம் போட்டிருந்தாங்க. அதான் என்னதான் சொல்றாங்கன்னு பாக்கலாமேன்னு போயிருந்தேன்.
தேனீ வளர்ப்பா? நான் மரத்துலதானே தேனீ கூட்டெல்லாம் பாத்திருக்கேன். நீ என்ன வித்தியாசமா சொல்ற?
அட, நானும் தான் உன்னை மாதிரி ஆச்சரியப்பட்டு போய் என்னதான் சொல்றாங்களேன்னு போய் பாக்கலான்னு போனேன். அங்க பார்த்தா தேனீ வளர்க்குன்னு தனியா பெட்டி வச்சிருக்காங்க.
என்னது பெட்டியில தேனீ வளர்ப்பா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லு.
இந்த தேனீக்கள் எல்லாம் பொதுவா இருட்டதா விரும்புமா, இதை நமக்கு சாதகமா பயன்படுத்தி தேனீக்களை பெட்டியில வளர்க்குறோம்.
ஓ அப்படியா, சரி பெட்டி பெட்டிங்கிறியே அதை பத்தி கொஞ்சம் சொல்லு.
அது ஒரு மரப்பெட்டி மாதிரி காமிச்சாங்க, ரெண்டு அறை இருந்துச்சு. மேல் அறைய தேன் அறையினும் கீழ அறைய புழு அறைனும் சொன்னாங்க. மேல் அறையில தேனீக்கள் தேன் சேகரிக்குமா, கீழ அறையில அது இனப்பெருக்கம் பண்ணிக்குமா.
ஓஹோ,
என்ன ரெண்டு பேரும் ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கீங்க.
வா சிந்து, நம்ம கிருபா நேத்து தேனி வளர்ப்பு பத்தி பயிற்சி முகாமுக்கு போயிருந்தாலும் அதை பத்தி சொல்லிட்டு இருக்கா, வந்து கேளே, சுவாரஸ்யமா இருக்கு.
ஆமா, நானும் கேள்விப்பட்டேன், ஊரெல்லாம் இதேதான் பேச்சு, எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
சரி கிருபா, தேனீக்களை வந்து பெட்டியில அடைச்சு வச்சிடறோம், அதுக்கப்புறம் அது எப்படி வெளியில வந்து தேனை சேகரிக்கும்?
இதே சந்தேகம் தான் செல்வி எனக்கும். நான் பெட்டி கிட்ட போய் பார்த்தேன், கீழறையில ஒரு நுழைவாயில் இருந்தது, அது வழியா தான் தேனி வருது போகுது, தேன் சேகரிக்கிறதெல்லாம் அந்த ஓட்டம் மூலியமா தான் நடக்குது.
அப்போ நம்ம இந்த தேனியெல்லாம் வளர்த்தா நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வந்துராதா?
அப்படின்னு சொல்ல முடியாது. மலை தேனின்னு ஒரு ரகம் இருக்குது, அது ஒரு கொட்டு கொட்டுச்சுன்னா அவ்வளவுதான் விஷம் ஏறிடும். நம்ம வளர்க்கக்கூடிய தேனி மூணு ரகம்தான், இந்திய தேனி, இத்தாலிய தேனி, கொசு தேனி.
ஓ, இந்த மூணுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு கிருபா, இல்ல ஒரே மாதிரி தான் இருக்குமா?
வித்தியாசத்தை சொல்றேன் கேளு. இத்தாலிய தேனி உருவத்துல பெருசா இருக்கும், அது அதிக அளவுல தேன் சேகரிக்கும். இந்திய தேனி அதை விட சின்ன அளவுல இருக்கும், 25 கிலோ வரைக்கும் தேன் சேகரிக்குமா. இந்த கொசு தேனிங்கிறது பேருக்கேத்த மாதிரி கொசு அளவுலயே தான் இருக்கும், கம்மி அளவுல தான் தேன் சேகரிக்கும். ஆனா அந்த தேன் ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சதான், எனக்கும் உனக்குன்னு போட்டி போட்டுக்கிறாங்கன்னா பாரு.
ஓ, இதுல இவ்வளவு வித்தியாசம் இருக்கா, எனக்கு அந்த தேனியோட செயல்பாட்டை பத்தி கொஞ்சம் சொல்ல.
ஒரு ஊருக்கு ஒரு ராஜான்னு சொல்ற மாதிரி ஒரு தேனி பெட்டிக்கு ஒரு ராணி தேனி இருக்கும். அது மட்டும் இல்லாம நூற்றுக்கணக்கான ஆண் தேனீக்களும் ஆயிரக்கணக்கான வேலைக்கார தேனீக்களும் இருக்குது. இந்த ராணி தேனி இனப்பெருக்கத்தை பண்றதுல மட்டும்தான் ஈடுபடுது, இந்த ஆண் தேனி கூட்டோட தட்பவெப்ப நிலையை பராமரிக்கிறதுல ஈடுபடுது. இந்த வேலைக்கார தேனீக்கள் தான் ரொம்ப ஆச்சரியமானது.
அப்படியா, அப்படி என்ன அவங்க பண்றாங்க?
நம்மளே உனக்கு இந்த வேலை எனக்கு இந்த வேலை, நான் செய்ய மாட்டேன் நீ செய்ய மாட்டேன்னு சண்டை போட்டுக்கிறோம். ஆனா இந்த வேலைக்கார தேனீக்கள் வயசுக்கு அடிப்படையில அதோட வேலைகளை தானே பிரிச்சுக்குதுங்க.
பர்றா, என்னென்ன வேலைங்க?
இந்த கூட்டை பராமரிக்கிறது, தேன் சேகரிக்கிறது, தேன் சேமிச்சு வைக்கிறது, அது மாதிரி வேலைகள். அதுக்கப்புறம் உள்ள இருக்க குட்டி தேனீங்களுக்கு உடம்பு சரியில்லைனா இதுக்குலயே நர்ஸ் வேலையெல்லாம் கூட பாக்குதுன்னா பாரு.
ஓஹோ, சரி, இந்த பெட்டில நம்ம எங்க எடுத்து வைக்கிறது?
இந்த பெட்டிகளுக்கு நிழல் ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டு கொல்லப்பரத்திலயோ இல்ல மரத்துக்கடியிலயோ இல்ல வயல்வெளிகளிலயோ வச்சு வளர்க்கலாம்.
ஓஹோ, அப்ப நம்ம தேனி வளர்த்தா அந்த தேன் மூலமா மட்டும்தான் நம்மளுக்கு வருமானம் வருமா?
அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த தேன் கூட்டுல ப்ரொபோலிஸ், மகரந்தம், மெழுகு போன்ற பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த மகரந்தத்துல அதிகமான புரதச்சத்து இருக்குது. நம்ம உடம்ப வளர்க்கக்கூடியதே புரதச்சத்து தான், குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்தா நல்ல ஊட்டச்சத்தா வளருவாங்கன்னு சொல்றாங்க.
அப்படியா, ஆமா, தேன் வேணும்னா நம்ம போய் கடையிலயே வாங்கிக்கலாம், இதுக்கு எதுக்கு தேன் பெட்டியை வச்சு வளர்த்தி அதெல்லாம் இது பண்ணணும்?
இதுல நிறைய இதர பொருட்கள் கிடைக்குது, அதுவும் நமக்கு ஒரு மாதிரியான வருமானம் தானே.
ஓ சரி, இந்த பெட்டியை சும்மா வச்சுட்டா மட்டும் போதுமா, எந்த பராமரிப்பும் பண்ண தேவையில்லையா?
நம்ம எப்படி வெயில் காலத்துக்கு காட்டன் ட்ரெஸ், மழை காலத்துக்கு ஸ்வெட்டர்னு போட்டுக்கிறோமோ அதே மாதிரி தேன் பெட்டிகளையும் அந்தந்த காலத்துக்களுக்கு ஏத்த மாதிரி பராமரிக்க வேண்டியதா இருக்கு.
சரி, இந்த வெயில் காலத்துல என்ன பண்ணணும்?
வெயில் காலத்துல தேன் பெட்டிக்கு தண்ணி தெளிக்கிறது, தேனீக்களுக்கு நம்ம செயற்கை முறையா சக்கரை தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்யணும்.
அப்ப மழை காலத்துல?
மழை காலத்துல பெட்டியில சாரல் அடிக்காத மாதிரி பாத்துக்கணும், தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சாக்குப்படுதாவ அந்த பெட்டியை சுத்தி கட்டி விடணும்.
சரி, இப்ப தேனி வந்து தேனை வச்சிருச்சு, அதை நம்ம எப்படி ஹார்வெஸ்ட் பண்றது?
இதுக்குன்னு தேன் எடுக்கும் கருவின்னு தனியா ஒண்ணு வச்சிருக்காங்க. மேல் அறையில இருக்க தேனடைகளை எடுத்து அந்த கருவியில வச்சு சுத்தும் போது தேன் தனியா அடை தனியா கிடைக்குது. இதன் மூலமா அடை கிளியாம இருக்குது, அதனால நம்ம மறுபடியும் பெட்டியில வச்சு உபயோகப்படுத்திக்கலாம்.
சரி கிருபா, தேனி வளர்ப்பு பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த தேனி பெட்டிகளை எங்க போய் வாங்குறது நாம வைக்கிறதுக்கு?
நம்ம பக்கத்துல கோயம்புத்தூர்ல மருதமலை ரோடு இருக்குல்ல, அங்க வேளாண்மை பல்கலைக்கழகத்திலயும், மதுரைக்கு பக்கத்துல இருக்க வாடிப்பட்டியிலயும், நாகர்கோயிலுக்கு பக்கத்துல இருக்க மார்த்தாண்டம் போன்ற இடங்களை எல்லாம் கிடைக்குது.
பரவாயில்லையே, நீ சொல்றது கேட்டா எங்க வீட்லயும் நான் வச்சு வளர்க்கணும் போல எனக்கு ஆசையா இருக்கு. நான் கண்டிப்பா தேனி வளர்ப்பேன். தேனீக்கள் வளர்ப்போம், மகசூலை பெருக்குவோம்.
எந்த ஒரு விஷயத்திலையும் நம் முன்னோர்கள் சிறந்த வாழ்க்கை முறைகளை வகுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான முறைகளில் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கும் பயிர்களுக்கும் பயன்படும் வகையில் சில நுட்பங்களை சொல்ல போகிறாங்க பொள்ளாச்சி வானவராயர் வேளாண் கல்லூரி மாணவிகள். என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்கலாங்களா?
தொன்று தொட்டு வரும் பழக்க வழக்கங்கள், இப்போ இந்த காலத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனே ரசாயன பொருட்களையே நாடி போறாங்க. ஆனால் நம் முன்னோர்கள் ரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இயற்கையாக கிடைக்கிற பொருட்களை வச்சு அதற்கெல்லாம் தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி இப்போ பார்க்கலாம்.
முதலாவதாக தென்னங்கன்று நடும்போது அந்த குழியில் சணப்பையும் நடணும். சணப்பை பூ பூத்த உடனே அதை வெட்டி அந்த குழிக்குள்ளே போட்டு நல்லா மூடணும். இதே மாதிரியே இன்னொரு முறையும் பண்ணணும். அப்படி செஞ்சால் தென்னங்கன்றுக்கு நல்ல பசுந்தாள் உரமாகவும் கிடைக்கும், நல்ல வளமும் கிடைக்கும். அடுத்ததா என்னன்னா, தென்னையில வரக்கூடிய காண்டாமிருக வண்டுக்கு கட்டுப்படுத்த ஒரு ஈஸியான வழி என்னன்னா, ஒரு கைப்பிடி அளவு மணலை எடுத்து தென்னை குருத்துக்குள்ள போடணும். அந்த மணல் போய் காண்டாமிருக வண்டோட கழுத்துல போய் சிக்கிட்டு அது மாட்டி இறந்துரும்.
அடுத்து அரசாணிக்காயில வர்ற இலை சுருங்க புழுவை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னா, இது வந்துட்டு பெரிய பாதிப்பா இருக்குது இலை சுருட்டு புழு அரசாணிக்காயில. இது எப்படி கட்டுப்படுத்தலாம்னா, ஒரு டேங்குக்கு 2 கிராம் பெருங்காயம் போட்டு 30 ml வேப்ப எண்ணெயை கலந்துக்கணும். இப்படி கலந்து அடிச்சா அதோட வாசனைக்கு இலை சுருங்க புழு எல்லாமே போயிடுமாமா. இது மட்டும்தானா, ஆடு மாடு கோழிக்கெல்லாம் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டா, இருக்கு. விவசாயிகள்ல ஆடு மாடு கோழியில வர வருமானமே நம்மளுக்கு பத்தலையே, இதுல எப்படி நம்ம அதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் மருத்துவ செலவெல்லாம் பாத்துக்கிறது, இதுலயும் நம்மளுக்கு காசு செலவாகுதுன்னு நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா, மாட்டுல வந்துட்டு இந்த பாலித்தீன் கவரு அப்புறம் இந்த கம்பி இதெல்லாத்தையும் சாப்பிடுறது, இதனால ஒரு சில நேரத்துல அது இறந்து கூட போயிருது. இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தலாம்னா, நம்ம தலைக்கு தேய்க்கிற அரைப்பைய பக்கத்துலயே கிடைக்கும், அந்த அரைப்பையே எடுத்து மாட்டுக்கு வந்துட்டு கொடுத்துட்டோம்னா அந்த பாலித்தீன் கவரு கம்பி எல்லாமே அது வெளியே வந்துருமாமா. இது மூலமா இறக்குறதுல இருந்து நம்ம தடுத்துடலாம். அதே மாதிரி மாட்டுக்கு வந்துட்டு வயிறு உப்புது இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலாம்னா, கத்தாழை அரைச்சு கொடுத்துட்டோம்னா உப்பாம இருக்குமாமா. அடுத்து ஆட்டுக்கு வந்துட்டு பெயின் வருது, நம்மளால உள்ளேயே போக முடியல, நம்ம கையெல்லாம் பிக்குது அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுறாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஆட்டோட பட்டிக்கு வெளியே எருக்கந்தலை இருக்குது இல்லையா, அதை போட்டோம்னா எருக்கந்தலை வந்துட்டு அந்த பெயின் எல்லாமே ஈர்த்துருதான், அந்த வாசனைக்கு பெயினும் செத்துருதான். செத்ததுக்கப்புறம் அந்த எருக்க இலை எல்லாமே எடுத்து நம்ம வெளியே போட்டுடலாம். திரும்ப வந்துச்சுன்னா திரும்பவும் நம்ம எருக்க இலையை வந்துட்டு உள்ளே போட்டுக்கலாம். அப்புறம் இந்த கோழி பண்ண வச்சிருக்கிறவங்க எல்லாமே கஷ்டப்படுறாங்க, கோழிக்கு சளி வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்லாம் தெரியாமல் இருக்கிறாங்க. அப்படி கோழிக்கு சளி வந்துச்சுன்னா நம்ம பக்கத்துலேயே இருக்கிற துளசி இலையை எடுத்துட்டு நச்சு ஒரு துணிப்பையில போட்டு கட்டிக்கணும். அப்படி கட்டிட்டு கோழி குடிக்கிற தண்ணியில வந்துட்டு அந்த பையை வந்துட்டு போட்டுடணும். அப்படி போட்டா அந்த இருக்கிற சார எல்லாமே வந்துட்டு அந்த தண்ணியில இறங்கிடும். அப்ப அந்த தண்ணிய வந்துட்டு அந்த கோழி குடிக்கும் போது அந்த கோழிக்கு வந்துட்டு சளி சரியாயிருதாமா. அதே மாதிரி மழை காலத்துல எல்லாமே கோழிக்கு வந்துட்டு கோழி கழிச்சல் நோய் வந்து அது வந்துட்டு இறந்துருது. இதுல இருந்து அதை எப்படி தடுக்கலாம்னா, பச்சை வெங்காயத்தை வந்துட்டு கட் பண்ணிட்டு கோழி வாய்க்குள்ள போட்டுட்டு அதே மாதிரி சுடுதண்ணி ஊத்திடணும். பச்சை மிளகாயை போட்டு சுடுதண்ணி ஊத்திட்டோம்னா அது வந்துட்டு சரியாயிருமாமா. பச்சை மிளகாய்க்கு பதிலாக நம்ம வந்துட்டு சின்ன வெங்காயத்தையும் இதுக்கு வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி தேனி, இப்போ வந்துட்டு தேனி வளர்ப்பு வந்துட்டு ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. ஆனால் எல்லாரும் கேட்டால் என்ன சொல்றாங்க, இதுல வந்துட்டு எறும்பு வந்துருது, அப்புறம் அந்த அடையில வந்துட்டு புழு வந்துருது இப்படிலாம் சொல்றாங்க. இதுல இருந்து இதை எப்படி தடுக்கலாம்னா, புங்க எண்ணெய் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு ஒரு துணியில நினைச்சிட்டு அந்த ஸ்டாண்டை சுத்தி கட்டி விட்டுணும். அப்படி கட்டி விட்டா எறும்பும் புழுவும் வர்றது இல்லையாமா. ஆனால் என்ன பண்ணணும்னா, அந்த துணி வறண்டதுக்கு அப்புறம் அடிக்கடி அந்த புங்க எண்ணெயில வந்துட்டு அந்த துணி வந்துட்டு நினைச்சு விட்டுக்கணுமாமா.
இந்த பழக்க வழக்கம்லாம் பயிர்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் மட்டும்தான் அப்படின்னு இல்லாம மனிதர்களுக்கும் சில இயற்கை முறையில நம்ம பின்பற்றலாம். இப்போ 6 to 60 வரை உள்ள மக்களுக்கு பொதுவா சொல்றாங்க கிட்னில கல்லு, கிட்னில கல்லுன்னு. அதை எப்படி தடுக்கலாம்னா, ஆன நெறிஞ்சி முள்ளையும் பூளப்பூவையும் கட் பண்ணி வெந்நீர்ல காய வச்சு அதை வந்து தினமும் காலையில 1 டம்ளர் 1 செம்பு அப்படி குடிச்சிட்டு வந்தோம்னா கிட்னி கல் வந்து ஈஸியா கரைஞ்சிரும்னு சொல்றாங்க. இதுக்கு மாற்று வழி என்னன்னா, வாழைமர தண்ட அடியில நல்லா குடைஞ்சிட்டு மறுநாள் காலையில போய் பார்த்தோம்னா அதுல வந்து சாறுகள் வந்து அதுல தங்கி இருக்கும், அதை வந்து டைரக்டா நம்ம ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சு குடிச்சுக்கலாம். இதை வந்து 3 நாள் டெய்லி பண்ணும். இப்படி பண்றது மூலமா கிட்னி கல் வந்து ஈஸியா குறைஞ்சிரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ அம்மாக்கள்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, என் பொண்ணுக்கு இப்பவே முடி நடிச்சிருச்சு, இப்பவே முடி நடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன வழினா, நல்லெண்ணெயில அருகம்புல் சாறை வந்து காய்ச்சி அதை ஆற வச்சு தேய்ச்சோம்னா நரைமுடி வந்து மாறிடும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் படிக்கிற பசங்களுக்கு இப்போ இருக்க என்னன்னா அல்சர். அல்சர் எப்படி குணப்படுத்துறதுனா, சோர்த்து கத்தாலே இருக்க அந்த சோரை எடுத்து வெந்நீர் இல்லாட்டி பச்சை தண்ணியில கலந்து டெய்லி ஒரு வாரம் வந்து குடிச்சிட்டு வந்தோம்னா அல்சர் வந்து குணமாயிருன்னு சொல்றாங்க. அது மாதிரி முகத்துல வந்து பருக்கள் வந்து தழும்பு இருந்ததுன்னா தேனையும் மஞ்சளையும் குழைச்சு அதை பூசிட்டு வந்தோம்னா பருக்கள் இந்த தழும்பு மறைஞ்சு முகம் பொலிவடையும்.
இந்த மாதிரி நம்மளுக்கு இயற்கையாகவே நிறையா கிடைக்குது. இதை விட்டுட்டு சோம்பேறித்தனப்பட்டுட்டு பக்கத்துலேயே கிடைக்குதே சீக்கிரம் போனோன்னே வாங்கிட்டு வந்துடலாமே அப்படின்னு நினச்சிட்டு கெமிக்கல்ஸே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம மட்டும்தான் நல்லா இருக்க முடியுமே தவிர நம்ம பரம்பரையெல்லாம் நல்லா இருக்க முடியாது. அதனால நம்ம நல்லா இருக்கிறத விட நம்ம பரம்பரையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணாமல் இயற்கையாக இருக்கிற விஷயத்தையே பயன்படுத்துவீங்களாமா? இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் வானவராயர் வேளாண்மை கல்வி நிறுவனத்தின் பொள்ளாச்சி தெற்கு குழு மாணவிகள் கலைச்செல்வி, கார்த்திகா, கவிகீதா, கவிதா, மதுமிதா, மனோரம்யா, கிருபா, சிந்துஜா, பிரேமலதா. நன்றி.